بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين அருளாளன் அன்புடையோன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் ஸலவாத்தும் ஸலாமும் முஹம்மது முஸ்தஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் தோழர்கள் அன்னாரை பின்பற்றி வாழுகின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. மதிப்புக்குரிய இமாம்களே, உலமா பெருமக்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மனிதனிடம் எந்த அளவு தூரம் இறை சிந்தனை இருக்கின்றதோ, எந்த அளவு தூரம் மரண சிந்தனை இருக்கின்றதோ, எந்த அளவு தூரம் மர்மை பற்றிய சிந்தனை காணப்படுகின்றதோ, அந்த அளவு தூரம் அந்த மனிதன் மனநிறைவுடையவனாக சந்தோஷமான வாழ்க்கையை பெற்றவனாக திருப்தியோடும் மன மகிழ்வோடும் வாழக்கூடியவனாக இருப்பான் என்பதில் சந்தேகம் இருக்க முடியாது. அந்நஃப்ஸுல் முத்மைன்னா, திருப்தி அடைந்த உள்ளம், அமைதி கண்ட உள்ளம், சலனம் சபலமில்லாத உள்ளம் எந்த உள்ளம் என்றால், இறை சிந்தனையால் வளர்க்கப்பட்டு மரண சிந்தனையினால் போஷிக்கப்பட்டு மறுமை பற்றிய சிந்தனையினால் மேம்படுத்தப்பட்ட உள்ளம்தான். அல் குர்ஆன் இந்த உள்ளத்தை இப்படி சொல்கிறது, யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா இர்ஜி இலா ரப்பிக்கி ராதியதம் மர்தியா فادخلي في عبادي وادخلي جنتي. அமைதி அடைந்த ஆத்மாவே, நிம்மதி பெற்ற ஆத்மாவே, உனது இறைவன் பக்கமாக, ரப்பின் பக்கமாக நீ திருப்தி அடைந்த நிலையிலும், ரப்பு உன்மீது திருப்தி கொண்ட நிலையிலும் நீ திரும்புவாயாக. அமைதி அடைந்த ஆத்மாவே, எனது அடியார்களோடு சேர்ந்து எனது சுவனத்தில் நீ நுழைந்து விடுவாயாக என்று அல்லாஹ் சொல்வார். அந்த நஃப்ஸுல் முத்மைன்னா, திருப்தி அடைந்த அமைதி அடைந்த அந்த ஆத்மாவை பெறுவதுதான் உண்மையில் ஒரு மனிதனுடைய இலக்காக, நோக்கமாக, இறுதி லட்சியமாக இருக்க முடியும். அந்த அமைதியான ஆத்மாவை பெறுவதற்கான வழியை நமக்கு சொல்லித்தர வந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறை சிந்தனையின் மூலமாக, திக்ரின் மூலமாக எவ்வாறு அந்த அமைதியான ஆத்மாவை, நிறைவான அந்த உள்ளத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கடந்த உரைகளிலே நாம் கலந்துரையாடினோம். இந்த அமைதியான ஆத்மாவை பெற்றுக்கொள்ள எந்த ஒரு பிரச்சனைக்கு முன்னாலும், எந்த ஒரு அனர்த்தத்துக்கு முன்னாலும், எந்த ஒரு ஆபத்துக்கு முன்னாலும், எந்த ஒரு கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கு முன்னாலும் கலங்காமல், தயக்கமடையாமல், நம்பிக்கை இழக்காமல் ஒரு மனிதன் தனது ஆன்மீக பயணத்தை வெற்றிகரமாக தொடர்வதற்கு அவனுக்கு தேவையான மற்றொரு சிந்தனை தான் மரண சிந்தனை. நேற்று நாம் ஒரு ஹதீஸை குறிப்பிட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவ்வாறு இரும்பு துருப்பிடிக்கிறதோ அவ்வாறு உள்ளங்களும் துருப்பிடிக்கின்றன. இரும்பு துருப்பிடிக்கிறது, அதே போல உள்ளங்களும் துருப்பிடிக்கின்றன. சஹாபாக்கள் கேட்டார்கள், உள்ளங்களிலே பிடிக்கக்கூடிய அந்த துருவை போக்குவதற்கு என்ன வழி? சொன்னார்கள், திலாவத்துல் குர்ஆன், அல் குர்ஆனை ஓதுவதும், மரணத்தை நினைப்பதும், மரண சிந்தனையை வளர்த்துக் கொள்வதும் தான் இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு, உள்ளம் துருப்பிடிக்காமல் அதை காப்பாற்றிக் கொள்வதற்கான வழிகள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திக்ருகளில் மிக மேலான திக்ர் என்ற வகையில் அல் குர்ஆனை எந்த அளவுக்கு ஓதுகிறோமோ அந்த அளவுக்கு உள்ளம் தூய்மையாக இருக்கும். அன்னஃபுல் முத்மைன்னா என்ற அந்த அமைதியான மனநிறைவான உள்ளத்தை நோக்கி உள்ளம் பயணமாகும். இரண்டாவதாக மரண சிந்தனை, எந்த அளவுக்கு மௌத்தை பற்றி மரணத்தை பற்றி நாம் நினைக்கிறோமோ நினைத்து பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த உள்ளம் அமைதி அடையும். எமது இறுதி முடிவு மரணம், மௌத்து. எனவே அந்த முடிவை நோக்கி நாம் செல்கின்ற போது அதற்கு முன்னால் வருகின்ற எந்த கஷ்டமும் நஷ்டமும் எமக்கு பிரச்சனையாகவே படாது, உள்ளம் அமைதியாகவே இருக்கும். என்றால் கடைசியாக நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தே ஆக வேண்டும். எந்த அளவுக்கு மரண சிந்தனை இருக்கிறதோ, மரணத்தை பற்றிய எண்ணம் இருக்கிறதோ, அந்த அளவுக்கு இந்த ஆத்மா பக்குவமடை பண்படும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு எந்த உபதேசமும் தேவையில்லை, ஒரு மனிதனுக்கு உபன்யாசிகளே அவசியம் இல்லை, ஒரு மனிதனுக்கு பிரசங்கிகளே தேவையில்லை, மரணமே மௌத்து பற்றிய சிந்தனையே ஒரு மனிதனுக்கு போதுமான உபதேசியாக இருக்கும் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் மௌத்தை நினைத்து பார்த்தால், நான் மரணிக்க வேண்டுமே, மரணத்தை நான் எதிர்கொண்டவனாக இருக்கிறேனே என்ற இந்த சிந்தனை ஒரு மனிதனுக்கு இருப்பதுவே அவனுக்கு போதுமான வாதாக வாயுவாக உபதேசியாக உபன்யாசியாக இருக்கும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குல்லு நஃப்ஸின் ذائقۃ الموت وانما توفون اجوركم يوم القيامه فمن زحزح عن النار وادخل الجنه فقد فاز وما الحياه الدنيا الا متاع الغرور. சூரா ஆல் இம்ரானிலே அல்லாஹ் சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் தாயகத்துல் மௌத், இந்த உலகில் பிறந்த ஒவ்வொருவரும் கண்டிப்பாக கட்டாயமாக மரணத்தை அனுபவித்தே தீர வேண்டும். நிச்சயமாக மரணத்துக்கு பின்னால் மறுமையில் தான் உங்களுக்கான கூலி நிறைவாக வழங்கப்படும். வஇன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, இந்த உலகத்தில் நீங்கள் கூலி எதிர்பார்க்க வேண்டாம், இந்த உலகத்தில் நீங்கள் சிறதி பலனை எதிர்பார்க்க வேண்டாம், இந்த உலகத்தில் நீங்கள் பரிசை எதிர்பார்க்க வேண்டாம், நிச்சயமாக மறுமையில் தான் உங்களுக்குரிய பரிசு பிறவி பலன் நிறைவாக முழுமையாக கிடைக்கும். அல்லாஹ் சொல்கிறார், வெற்றி என்றால் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் வெற்றி அடைவது எப்படி, வாழ்க்கையில் ஜெயம் பெறுவது எப்படி, முன்னேற்றத்துக்கான வழி என்ன என்று எல்லோரும் சிந்திக்கிறார்கள். ரப்புல் ஆலமீன் படைத்தவன், எங்களை பாதுகாப்பவன், ரட்சித்து காப்பாற்றுபவன், எவனிடம் இருந்து வந்தோமோ எவனிடம் செல்ல இருக்கின்றோமோ இறுதியாக அவன் சொல்கிறான், எந்த மனிதன் நரகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு நரக நெருப்பிலிருந்து தூரமாக்கப்பட்டு சுவனத்தில் நுழைவிக்கப்படுகிறானோ அவன் தான் வெற்றி பெற்றவன், அவன் தான் வெற்றி பெற்றவன். பட்டத்தை பெற்றவன், பதவியை பெற்றவன், பணம் காசை பெற்றவன், உலகில் செல்வத்தை பெற்றவன், செல்வாக்கை பெற்றவன், பிரபல்யத்தை அடைந்தவன், என்ன எதுவும் நிலையற்றது. மனிதன் தேடிய பணம், சேர்த்த சொத்துக்கள், பெற்ற பட்டங்கள், பதவிகள், பிரபல்யம், எவ்வளவு காலத்துக்கு, எத்தனை ஆண்டுகளுக்கு, எத்தனை வருடங்களுக்கு, அதனால் இவனுக்கு கிடைக்க போகின்ற லாபம் என்ன? ஒன்றும் கிடையாது. நிலவாழ்க்கை ஒரு 50 வருடம் உலகத்தில் வாழ்வோம், 75 வருடங்கள் வாழும், சரியப்பா 100 வருடங்கள் வாழும், இதில் தான் எல்லாம் வெற்றி தோல்வி அது இது பட்டம் பதவி ஈகோ எல்லா பிரச்சனையும் இருக்கு. நேற்று நாம் இருக்கவில்லை, நாளை இருக்க போவதில்லை. எனவே இதற்காக ஏன் இவ்வளவு வளர்த்திக் கொள்ள வேண்டும்? புத்தியுள்ள கையீசு அல் மூமினு கையீசுன் ஃபத்தின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூமின் என்றவன் புத்திசாலி, தீட்சண்யம் உள்ளவன், அவன் காணல் நீருக்கு பின்னால் ஓடுபவன் அல்ல. அன்று நான் ஒரு ஹதீஸை உங்களுக்கு மேற்கோள் காட்டினேன், நபி அவர்கள் சொன்னார்கள், மனிதர்கள் எவ்வழியில் ஓடுகிறார்களோ அந்த வழியில் நானும் ஓடுகிறேன் என்ற நிலைப்பாட்டு நீ இருக்காதே. மனிதர்கள் எவ்வழி நானும் அவ்வழி. மனிதர்கள் காசினால் பெருமைப்படுகிறார்களா, எனக்கும் காசு தேவை. மனிதர்கள் பட்டம் பதவியினால் பெருமை தேடுகிறார்களா, எனக்கும் அது தேவை. மனிதர்கள் புகழால் பெருமை தேடுகிறார்களா, எனக்கும் அது தேவை. மனிதர்கள் கட்டணங்களை கட்டி பெருமை தேடுகிறார்களா, அதுதான் எனக்கு தேவை. மனிதன வரலாற்றை பாருங்கள், எத்தனையோ நாகரிகங்கள் தோன்றி மறைந்திருக்கின்றன, பெரும் பெரும் ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், செல்வாக்கு மிக்கவர்கள், பலசாலிகள் எல்லாம் தோன்றி மறைந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொன்று நாகரிகமாக இருந்திருக்கிறது. கிரேக்க நாகரிகத்தை நீங்கள் பார்த்தால் அந்த காலத்திலே அதிக கூடுதலான முக்கியத்துவம் எதற்கு கொடுத்தார்கள் தெரியுமா? ஒன்று அறிவியலுக்கு, அடுத்தது உடலியல். மனிதன் நல்ல உடல் ஆரோக்கியம் உள்ளவனாக இருக்க வேண்டும். பர்சனாலிட்டி என்று சொன்னால், ஆளுமை என்று சொன்னால், நல்ல உடல் ஆரோக்கியம், உடற்கட்டுள்ள மனிதனாக இருக்க வேண்டும். அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இன்னும் ஒரு காலம் வந்தது. அந்த காலத்தில் நாகரிகம் என்ற பெயரிலே கட்டடங்களுக்கும் பெரும் பெரும் மாளிகைகளுக்கும் மாட மாளிகைகளுக்கும் கூட கோபுரங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதற்காக போட்டி போட்டுக் கொண்டார்கள். மற்றொரு காலம் வந்தது. அந்த காலத்திலே மனிதர்கள் ஆன்மீகம் என்று ஆன்மீகத்தை அழைத்துக் கொண்டார்கள். இப்படி ஒவ்வொரு காலமும் மனிதர்கள் எதையோ தூக்கி பிடிப்பார்கள். நாம் இந்த மிலேனிய யுகத்திலே இன்று மனிதர்கள் நாகரிகம் என்று, ஃபேஷன் என்று, சிவிலைசேஷன் என்று, கல்ச்சர் என்று சிலவற்றை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை நோக்கி நாம் எல்லாம் எல்லா மனிதர்களும் எந்த வழியில் போகிறார்களோ அந்த வழியில் நாமளும் போவோம் என்று அல்லுண்டு போகிறோம். அப்படிப்பட்டவன் அல்ல மூமின். அல் மூமினு கையீசுன் ஃபதீன். மூமின் என்பவன் புத்திசாலி, தீட்சண்யம் உள்ளவன். அவன் எப்படி நடந்து கொள்வான் என்றால், தனது ஆசைகளை அடக்கி, அற்ப ஆசைகளை, அற்ப இலக்குகளை, அற்ப நோக்கங்களை, கிட்டிய எதிர்பார்ப்புகளை எல்லாம் குறைத்துக் கொண்டு, மரணத்துக்கு பின்பு, மௌத்துக்கு பிறகு வரக்கூடிய அந்த நிலையான நிரந்தரமான வாழ்க்கைக்கு எவன் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறானோ அவன்தான் உண்மையான புத்திசாலி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையில் அவன் தான் புத்திசாலி. தர்க்க ரீதியாக பார்த்தாலும் ஒரு தற்காலிக வாழ்க்கைக்காக நாம் அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணமாக இந்த ஊரிலே நான் ஒரு 2 வாரங்கள் தங்குவதற்காக வந்திருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த 2 வாரங்களுக்கு தங்குவதற்காக நான் இங்கே ஒரு தயார்படுத்துதல் இருக்க வேண்டும். ஆனால் அவ்வளவு தற்காலிகமாக இருக்க வேண்டும். நான் 1 வருடம் வாழக்கூடிய ஒரு மனிதர், 5 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதர், 10 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதர் மேற்கொள்கின்ற முன்னாயத்தங்களை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. 2 வாரங்களுக்காக இருக்க போகிறேன். 2 வாரங்களுக்கு உரிய ஆயத்தங்கள் இருந்தால் எனக்கு போதுமானது. எனவே நான் எல்லாம் தற்காலிகமாகத்தான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் முட்டாள்தனமாக ஏதோ 15 வருடங்களாக இங்கு வாழ்பவர், இன்னும் 15 வருடங்களுக்கு வாழ சிந்திப்பவர் எப்படி தன்னை தயார்படுத்திக் கொள்கிறாரோ, முன்னாயத்தங்களை செய்கிறாரோ, அது போல நான் அழட்டிக்கொண்டால் நான் உண்மையில் புத்தி கட்டவன், புத்தி கட்டவன். அதுபோல எமக்கு ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட ஆயுள் தரப்பட்டிருக்கிறது. இந்த ஆயுளுக்குள் நாம் அளவுக்கு அதிகமாக அழட்டிக்கொண்டால் உண்மையில் வாழ்க்கை அர்த்தமில்லதாக, அர்த்தமற்றதாக போய்விடும். உண்மையான வெற்றி பாதை எங்கிருக்கிறது? சுவனப்பாதை. பமன் ஸுஹ்ஸியானின் ஜன்னா, யார் நரகிலிருந்து விடுவிக்கப்பட்டு நிலையான நிரந்தரமான வெற்றியாக கருதப்படுகின்ற சுவனத்தில் நுழைவிக்கப்படுகிறாரோ அவர்தான் வெற்றி பெற்றவர். வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே, இது மதிமயக்கக்கூடிய அற்ப இன்பமே அல்லாமல் வேறு இல்லை. இந்த உலக வாழ்க்கைக்கு 2 தன்மைகளை இங்கு அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று மதா, அற்பமான இன்பம். 2வது மதிமயக்கக்கூடிய இன்பம், போலி இன்பம். 1வது அற்பமானது, சொற்பமானது. 2வது போலியானது. 2 பண்புகள் நாங்கள் பார்க்கிறோம். உதாரணமாக கடுமையான பசியாக இருக்கிறது, கடும் பசி, 3 நாட்களா எதுவும் சாப்பிடவில்லை. ஒரு ஆபரேஷன் நடந்தது, வைத்தியர் சொன்னார் 3 நாட்களுக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது. கரண்டியிலே அடிக்கடி கொஞ்சம் தண்ணீரை மாத்திரம் வேணும் என்றால் நீ பருகலாம். 3 நாளைக்கு பிறகு அவளோடு இருக்கின்ற அந்த மனிதனுக்கு, உனக்கு இன்று பகல் போஷணம், சாப்பிடலாம், இன்றிலிருந்து சாப்பிடலாம் என்று சொன்னால் அவனிடம் போய் பேட்டி கண்டார். இவ்வளவு சாப்பிடுவாய், எவ்வளவு தந்தாலும் சாப்பிடுவேன், எதை தந்தாலும் சாப்பிடுவேன், உனக்கு இப்படித்தான் பிரியாணி சாப்பாடு தயாராக இருக்கிறது, பட்டிலாப்பம் தயாராக இருக்கிறது, பழங்கள் எல்லாம் உனக்கு தயாராக இருக்கின்றன, கொண்டு வாங்கள், எல்லாவற்றையும் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவன் கொண்டு வந்து வைக்கப்பட்டால் சாப்பிடுவான் இன்னும் சாப்பிடு, இன்னும் சாப்பிடு. ஒரு இடத்திலே நிறுத்த வேண்டும். அதனை தொடர்ந்து அவனால் சாப்பிட முடியாது. எந்த அளவுக்கு என்றால் அடுத்த கட்டம் வரும், சாப்பிட்டதை வாங்கி எடுக்க வேண்டிய கட்டம் வரும், அல்லது இன்னொரு ஆபரேஷன் செய்ய வேண்டிய கட்டம் வந்தாலும் புதினமில்ல அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு. இனி மத்தா, அற்பமான இன்பம் தான். ஒரு மனிதன் உலகத்தில் உள்ள ஒரு 5-star ஹோட்டலுக்கு போய், அந்த 5-star ஹோட்டல் இருக்கிற புஃபேக்கு போய் சாப்பிடுகிறான், நல்லா சாப்பிடுகிறான். இவ்வளவுதான் அவனால் சாப்பிடலாம். சரி, சாப்பிட்டு முடிஞ்சாச்சு, எவ்வளவு சாப்பிடலுமோ அவ்வளவு சாப்பிட்டாச்சு. அதுக்கு பிறகு நாங்க கொண்டு போய் உலகத்தில் இருக்கிற மிகவுமே இன்பமான ஒரு உணவு பண்டத்தை காட்டி, சாப்பிட முடியுமா, வேளா ராவை பார்ப்போம், சாப்பிட்றதுக்கு ஏதாவது மாத்திரை எடுக்கணும், உசும்பு எல்லாம் இருக்குது, வாந்தி வர பாக்குது, மச்சா அற்ப இன்பம். அது கண்ணால சாப்பிட முடியாது. அடுத்தால் ஒரு மயக்கக்கூடிய இன்பம் ஒன்றை அடையும் வரைக்கும் தான். அதை அடைந்து விட்டால் அதற்கு பிறகு வாழ்க்கையில் எனக்கு எதையும் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. நமது நாட்டிலே சில சகோதரர்கள், சில இளைஞர்கள் சொல்வார்கள், லண்டனுக்கு விசா பட்டு விட்டால் அதுக்கு பிறகு எல்லாம் பிரேக் த்ரூ, எல்லாம் ஓபன், எனக்கு எந்த பிரச்சனைக்கு பிறகு கிடையாது. விசா பட்டு லண்டனுக்கு போனதுக்கு பின்னால் தான் சொல்கிறான், பிரச்சனையே இப்போதுதான் துவங்கி இருக்கிறது, அதுக்கு பிறகுதான் பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை, தங்குமிடம் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, ஈமானுக்கும் பிரச்சனை, சாமானுக்கும் பிரச்சனை, எல்லாத்துக்கும் பிரச்சனை. வீட்டில் உள்ளவர்களோ இப்ப ஒண்ணும் பேசாத, அனுப்பு சல்லி, காசு அனுப்பு, அவசரமா 1 லட்சம் அனுப்பு. இப்ப லண்டன்ல இருக்கிறான், இதுவரைக்கும் அவனுக்கு உதவினார்கள், இப்போது எல்லோரும் அவனிடம் உதவி கேட்கிறார்கள், ஓடி ஒழிக்கிறான். கடிதத்தை பார்க்க பையன் நடுந்து என்ன கேட்டு அனுப்புறாங்களோ எங்க பிரச்சனை முடிஞ்சு. லண்டனுக்கு போனதுக்கு பிறகு அவனுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. ஆனா ஊமியர்கள் கண்ட கனவு மாதிரி யாரும் இதுகளை வாய் விட்டு சொல்றதில்லை. அடுத்தவன் பார்த்து சிரிக்க போறான், பொறாமப்பட போறான், இல்லாட்டி சந்தோஷப்பட போறான்னு சொல்லு. சகோதரர்களே, சகோதரிகளே, இதுதான் உலக வாழ்க்கையுடைய உண்மையான தன்மை. மரணம் என்பது நிச்சயமானது, மௌத்து என்பது நிச்சயமானது, அதற்கு பிறகுள்ள அந்த வாழ்க்கை தான் வாழ்க்கை. உங்களுடைய இன்பங்களை, ஆசைகளை, வாழ்க்கையின் அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்புகளை எல்லாம் அறுக்கக்கூடிய அந்த மரணத்தை அதிகம் அதிகம் நினைவு கூறுவீர்களாக. உங்களுடைய வாழ்க்கையிலே சிற்றின்பங்களை, உலக எதிர்பார்ப்புகளை, குறுகிய ஆசைகளை எல்லாம் அறுக்கக்கூடிய அந்த மௌத்தை, மரணத்தை நீங்கள் அதிகம் அதிகம் நினைவு கூறுவீர்களாக என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, வாழ்க்கையின் யதார்த்தத்தை, உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சில உண்மைகளை விளங்கிக் கொள்ள தயாரில்லை, புரிந்து கொள்ள தயாரில்லை, ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. ஏதோ அது மட்டும் சிந்தித்தால் பிரச்சனை என்று நாம் யோசிக்கிறோம். சிந்திக்காமல் இருப்பதுதான் உண்மையான பிரச்சனை, முட்டாள்தனம், அறிவீனம். மரணம் என்பது உண்மையான, பிறந்தவர்கள் எல்லாம் கண்டிப்பாக இறந்தாக வேண்டும். மனிதர்கள் இறப்பதற்காகத்தான் பிறந்திருக்கிறார்கள், இறப்பதற்காகத்தான் பிறந்திருக்கிறார்கள். பிறக்கவில்லை என்றால் இறப்பு என்று ஒன்று இல்லை, பிறந்திருப்பது இறப்பதற்காக என்பதுதான் மிகப்பெரிய உண்மை. இடையில் கிடைத்திருப்பது கொஞ்ச கால, அற்ப கால, சொற்ப கால வாழ்க்கை. பிறந்தவர் இறப்பா, நாம் கட்டியதெல்லாம் அழிந்துவிடும், சேகரித்ததெல்லாம் போய்விடும், மண்ணில் இருந்து வந்த நாம் மீண்டும் மண்ணுக்கு போய் சேர வேண்டும், இது யதார்த்தம். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், மரணம் தான் தனது முடிவு என்று இருக்கின்ற போது, மண் தான் தான் தூங்கும் இடம் என்று இருக்கின்ற போது, பூச்சிக்களும் புழுக்களும் தான் இறுதியில் தனது நண்பன் என்று இருக்கின்ற போது, முங்கரும் நக்கீரும் தன்னை வந்து சந்தி, புதைகுழிதான் தான் இறுதியாக போய் இருக்கக்கூடிய இடம் என்று இருக்கின்ற போது, பூமியின் இந்த கீழ்ப்பக்கம் தான் தான் தங்குகின்ற வாசஸ்தலம் என்று இருக்கின்ற போது, மறுமை என்பது வாக்களிக்கப்பட்ட நாளாக இருக்கின்ற போது, சுவனமோ அல்லது நரகமோ தான் தான் இறுதியாக போய் சேரும் இடம் என்று இருக்கின்ற போது, மனிதன் இந்த மரணத்தை தவிர வேறு எதை பற்றி சிந்திக்க முடியும், அதை தவிர வேறு எதை அவன் நினைவு கூற முடியும், அதற்காக அன்றி அவன் வேறு எதற்காக தன்னை தயார்படுத்த முடியும், அது பற்றி அன்றி வேறு எதை பற்றி அவன் அலச முடியும், அதை பற்றி அன்றி வேறு எதை பற்றி அவன் பார்க்க முடியும், அதுவல்லாது எதற்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்க முடியும், அதுவல்லாது எதனை அவன் எதிர்பார்த்த நிலையில் இருக்க முடியும் என்று கேட்கிறார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள். சகோதரர்களே, மரணத்தின் மிகவும் ஆபத்தான நிலை என்னவென்றால், அது முன்னுரையோடு வருவதில்லை, பீடிகையோடு வருவதில்லை, முன் அறிவித்தலோடு வருவதில்லை, திடீர் என்று வந்துவிடும், எந்த நேரத்தில் வரும் என்று தெரியாது. எனவே எப்போதும் எந்த நிலையிலும் இந்த மரணத்துக்காக, மௌத்துக்காக நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும். 6 வரும், 60 வரும், எந்த நிலையிலும் வரும். எனவே அதற்கான தயார் நிலையில் எப்போதும் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் நாம் போஸ்ட்போன் பண்ணலாம், பிற்போடலாம், தாமதப்படுத்தலாம், லேட் ஆக்கலாம், டிலே பண்ணலாம். ஆனால் மௌத்துக்கான அந்த தயார் நிலையை பொறுத்தவரையில் ஒரு மனிதனுக்கு அதனை தாமதப்படுத்த முடியாது. ஷைத்தான் ஒரு மனிதனை வழிகெடுப்பதற்கு கையாளுகின்ற மிகப்பெரிய உத்தி என்ன தெரியுமா? நல்ல விஷயங்களை செய்ய வேண்டாம் என்று சொல்ல மாட்டான், நல்ல காரியங்களை நீங்கள் செய்யாதீர்கள் என்று சொல்ல மாட்டான். அவன் நமக்கு தருகின்ற உணர்வு என்னவென்றால், தாமதப்படுத்துங்கள், நாளை செய்வோம், நாளை மறுநாள் செய்வோம், வார வாரம் செய்வோம், அடுத்த வருஷம் செய்வோம், ஹஜ்ஜுக்கு போவோமா, போவதற்கு வசதி இருக்கிறது என்றாலும் சில பிரச்சனைகள், அடுத்த வருடம் போவோம், இல்லை அதற்கு அடுத்த வருடம் போவோம், இன்று தஹஜ்ஜு தொழுவோமா, இல்லை கொஞ்சம் வசதியாக இருக்கிறது நாளை தொழுவோம், சுன்னத்தான நோன்பு நோட்போமா, இல்லை அடுத்த மாதம் தொழுவோம், நோன்பு நோட்போம், இப்படி 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 அந்த போஸ்ட்போனிங் மென்டாலிட்டி, தாமதப்படுத்துகின்ற சிந்தனை பாங்கை எங்களிலே உருவாக்கி எங்களை வழிகெடுப்பதுதான் சைத்தானுடைய பெரிய உத்தி. எனவே நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றால், இன்னும் காலம் இருக்கிறது, இன்னும் நேரம் இருக்கிறது, ஆயுள் இருக்கிறது, இன்னும் ஆயுளிலே மிச்சம் இருக்கிறது, எச்சம் இருக்கிறது, சொச்சம் இருக்கிறது நினைக்கிறோம். அந்த நிலையிலேயே விடைபெற்று சென்று விடுகிறோம். நாம் தனிமையில் வந்தோம், தனிமையில் போக இருக்கிறோம், இடையில் தான் இந்த பந்தம் பாசம் உறவு எல்லாம் இடையில் ஏற்பட்டது. தனிமையில் வந்த நாம் தனிமையில் போக வேண்டும். எனவே அடுத்தவர் என்ன செய்கிறார், என்ன யோசிக்கிறார், என்ன சொல்கிறார் என்பதெல்லாம் பிரச்சனை. யானப்சி, நான் தனிமையில் வந்தேன், தனிமையில் போக இருக்கிறேன், யாரும் கை கொடுக்க மாட்டார்கள், யாரும் உதவிக்கரம் நீட்ட மாட்டார்கள், என்னை நான் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் அந்த தயார்படுத்தலே நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு மௌத்து வருவதற்கு முன்னால் நாம் உங்களுக்கு தந்திருப்பவற்றில் இருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் உங்களுக்கு நாங்கள் அளித்திருப்பவற்றிலிருந்து செலவு செய்யுங்கள். காசு மட்டுமல்ல, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு காசை பணத்தை கொடுத்திருப்பான், இன்னொரு மனிதனுக்கு அறிவை ஆற்றலை கொடுத்திருப்பான், மற்றொரு மனிதனுக்கு இன்னொரு திறனை கொடுத்திருப்பான். இவற்றை நீங்கள் கொடுங்கள், வழங்குங்கள், அடுத்தவர்களுக்கு பயனுள்ளதாக அமைத்துக் கொள்ளுங்கள். மரணம் வந்துவிட்டால் ஒவ்வொரு மனிதனும் நிச்சயமாக கை செய்தப்படுவான், எனக்கு கொஞ்ச காலம் அவகாசம் கொடுக்க கூடாதா, நான் தர்மங்கள் எல்லாம் செய்து நன்மைகள் எல்லாம் செய்து நல்ல மனிதனாக திரும்பி வருகிறேனே என்று மனிதன் புலம்புவான். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு ஆத்மாவுக்கு உரிய அந்த காலம் நேரம் அஜல் வந்துவிட்டால் அல்லாஹு தஆலா தாமதப்படுத்தவே மாட்டான். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு நபித்தோழர் மரணப்படுக்கையில் இருக்கிறார், சக்கராத்து வேளையில் இருக்கிறார், கடைசி கட்டம், திடீரென்று அவர் ஐயோ என்ன அநியாயம், அது தூரமாக இருந்திருக்க கூடாதா என்று ஒரு வசனத்தை மொழிகிறார். சஹாபாக்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அங்கே இருக்கிறார்கள். சற்று நேரத்துக்கு பின்னால் லைதஹு கான காமிலா, ஐயோ அது பூர்ணமானதாக இருந்திருக்க கூடாதா என்று இன்னொரு வசனத்தை மொழிந்தார். கடைசியாக லைதஹு கான ஜதீதா, ஐயோ அது புதிதாக இருந்திருக்க கூடாதா என்ற ஒரு வசனத்தை மொழிந்தார். அவருடைய ரூஹு பிரிந்தது, அவர் அடக்கம் செய்யப்பட்டார். நபித்தோழர்கள் இந்த மூன்று வசனம், கடைசியாக அவர் மொழிந்த இந்த மூன்று வசனங்களுடைய தத்துவம் என்ன, உண்மை என்ன என்பதை விளங்கிக் கொள்வதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகி, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நபித்தோழர் கடைசியாக மூன்று வசனங்களை சொன்னாரே, இதன் பொருள் என்ன என்று வினவினார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் இவர் வாழுகின்ற காலத்திலே இந்த உலகத்திலே இருந்த போது பாதையில் போய்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு முடவரை கண்டார். அந்த முடவர் சொன்னார், தம்பி என்னை கொண்டு போய் இந்த இடத்தில் விட்டுவிடு, என்னால் நடக்க முடியாது, நான் முடவனாக இருக்கிறேன், என்னை தூக்கி கொண்டு போய் இந்த இடத்தில் விட்டுவிடு என்று சொன்னார். அப்போது இந்த தோழர் அவரை தூக்கி கொண்டு போய் அந்த இடத்தில் விட்டார். இதுதான் சம்பவம். இவருடைய மரணப்படுக்கையில் சக்கராத்து வேளையில் இவருக்கு சுவனலோகத்திலே ஒரு பெரிய பாக்கியம் காட்டப்படுகிறது, ஒரு பெரிய மாளிகை காட்டப்படுகிறது. இது உமக்காக மரணத்தை தொடர்ந்து ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற மிகப்பெரிய செல்வம், சுவனத்திலே உமக்காக அமைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்று காண்பிக்கப்பட்ட போது அவர் கேட்கிறார், நான் இதை பெறுவதற்கு என்ன நன்மை செய்தேன், இதை பெறுவதற்கு நீ நான் என்ன நன்மை செய்தேன் என்று கேட்டபோது அந்த மலக்கு சொல்கிறார், உலகத்திலே ஒரு நாள் நீர் பயணம் போய்கொண்டிருந்த வேளையிலே ஒரு முடவரை கண்டீர் அல்லவா, அந்த முடவர் குறிப்பிட்ட இடத்தில் கொண்டு போய் விடுமாறு உம்மிடம் வேண்டினார் அல்லவா, நீர் அவரை கொண்டு போய் விட்டீர் அல்லவா, அதற்காகத்தான் இந்த பின்னாந்திரிய மாளிகை உமக்காக தயாராக இருக்கிறது என்று அந்த மலக்கு சொல்கிறார். அப்போது இவர் கைசேதப்பட்டு சொல்கிறார், லைதஹு கான பஈதா, ஐயோ அந்த தூரம் இன்னும் தூரமாக இருந்திருக்க வேண்டுமே, அந்த கொஞ்சம் தூரம் கொண்டு போய் விட்டதற்கே இந்த மாளிகை கிடைத்திருக்கிறது என்றால், இன்னும் அந்த பயணம் தூரமாக இருந்திருந்தால், அந்த மனிதனை இன்னும் சற்று தூரம் கொண்டு போய் நான் விட்டிருந்தால் இன்னும் பெரிய அருள் எனக்கு கிடைத்திருக்குமே என்று கைசேதப்பட்டு தான் அந்த வசனத்தை சொன்னார் என்று சொல்லலாம் சொன்னார்கள். அடுத்து என்ன சொன்னார், ஐயோ அது பூர்ணமாக இருந்திருக்க வேண்டுமே என்று ஒரு வசனம் சொன்னார் அல்லவா, அதன் பொருள் என்ன என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். இன்னும் ஒரு மாளிகை அவருக்கு காண்பிக்கப்படுகிறது, இன்னும் ஒரு சொர்க்கத்தின் பேரு அவருக்கு காண்பிக்கப்படுகிறது. இது யாருக்கு? உமக்கு தான். எனக்கா? நான் என்ன செய்வேன் இந்த பெரிய பேட்டை பெற, இந்த பெரிய இன்பத்தை பெற? இல்லை, ஒரு நாள் நீ வீட்டிலே இருந்தாய், ஒரு யாசகன் பசி தாங்க முடியாமல் உனது வீட்டுக்கு வந்து ஏதாவது சாப்பிடுவதற்கு கொடுங்கள் என்று கேட்ட போது வீட்டிலே ஒரே ஒரு ரொட்டி தான் இருந்தது. அந்த ரொட்டியை இரண்டாக, அந்த ரொட்டியை இரண்டு துண்டுகளாக்கி ஒரு துண்டை நீர் எடுத்துக் கொண்டீர், அடுத்த துண்டை அந்த பசித்த மனிதனுக்கு கொடுத்தீர் அல்லவா, அதற்காகத்தான் உமக்கு இந்த பேர் கிடைக்கிறது. லைதஹு கான காமிலா, என்ன அநியாயத்தை நான் எனக்கு செய்து கொண்டேன், முழு ரொட்டியையும் கொடுத்திருக்க கூடாதா, அது பூர்ணமாக இருந்திருக்க கூடாதா, முழு ரொட்டியையும் கொடுத்திருந்தால் எப்படி இருக்கும் என்று கை செய்யப்படுகிறார். அதுதான் இரண்டாவது, முழுமையாக பூர்ணமாக இருந்திருக்க கூடாதா என்று அவர் சொன்னதன் தத்துவம் என்று சொன்னார்கள் சொல்லலாம். சரி, புதிதாக இருந்திருக்க கூடாதா என்று சொன்னாரே, அதன் பொருள் என்ன? அவருக்கு இன்னுமோர் சொர்க்கத்தின் பேரு காண்பிக்கப்படுகிறது. இது யாருக்கு? உமக்குத்தான். இந்த பேரை பெறுவதற்கு நான் என்ன செய்தேன் என்று அவர் கேட்ட போது, இல்லை, ஒரு நாள் ஆடை இல்லாத ஒரு மனிதன், துணி இல்லாத மனிதன் உன்னிடம் வந்து ஒரு துணியை கேட்டார். உம்மிடம் ஒரு புதிய துணியும் இருந்தது, ஒரு பழைய துணியும் இருந்தது. புதிய துணியை உமக்கு வைத்துக் கொண்டு பழைய துணியை நீர் அவருக்கு தர்மமாக கொடுத்தீர், அதனால் தான் இந்த பேர் உமக்கு கிடைக்கிறது என்று மனக்கு சொன்ன போது, லைதஹு கான ஜதீதா, நான் கொடுத்த அந்த துணி புதிய துணியாக இருந்திருக்க வேண்டுமே என்று அவர் கைசெய்தப்படுகிறார். இதுதான் அந்த மூணு வசனங்கள் தத்துவமாகும் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, யார் கைசெய்தப்படுகிறார்? கொடுத்தவர், உதவியவர், உணவளித்தவர், இயலாதவருக்கு கை நீட்டியவர், அவர் கைசெய்தப்படுகிறார். கொடுக்காதவர் நிலை என்ன? உதவி செய்யாதவருடைய நிலை என்ன? அடுத்தவர்களை அரவணைக்காதவருடைய நிலை என்ன? அடுத்தவருக்காக எந்த ஒரு அர்ப்பணத்தையும் தியாகத்தையும் செய்யாதவருடைய நிலை என்னன்னு சொல்லுவாங்க. இது கொடுத்தவருடைய நிலை, வழங்கியவருடைய நிலை, தியாகம் செய்தவருடைய நிலை. அவரே கை செய்யப்படுகிறார் என்றால் நமது நிலை எப்படி இருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இந்த மரணம் இது பற்றிய சிந்தனை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் ஆரோக்கியமா நிலை நோக்கி வருவோம். அகல வேண்டுமா? துர்நடத்தைகள், கெட்ட நடத்தைகள் விட்டு நாம் தூரமாக வேண்டுமா? எமது ஆன்மீக பயணம் ஆரோக்கியமாக அமைய வேண்டுமா? ஒரே ஒரு வழி, மரணத்தை, மௌத்தை அதிகம் அதிகம் நினைத்து பார்ப்பது. பலர் மௌத்துடைய அடையாளம் என்ன கேட்பார்கள். மௌத்துக்கு என்ன அடையாளம்? ஒரு இமாம் இருக்கிறார், அந்த இமாமுக்கு மரணத்துடைய அடையாளங்கள்லாம் நன்கு தெரியும். அவரிடம் போய் கேட்டு பாருங்க. சிலர் அந்த இமாமை அணுகி கேட்பார், இமாம் அவர்களே, உஸ்தாத் அவர்களே, மௌலானா அவர்களே, மௌத்துடைய அடையாளங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. அவரும் ஏதோ அறிஞர்கள் ஏதாவது சம்பந்தமாக சொல்லியிருந்தால் இப்படி அடையாளம் இருக்கு, அப்படி அடையாளம் இருக்குன்னு சொல்லுவார். இவர் ஒரு முறை செக் பண்ணி கொள்வார், எனக்கு அந்த அடையாளங்கள் வந்திருக்கா? இல்ல, ஒரு அடையாளத்தையும் காணல. அல்ஹம்துலில்லா, இன்னும் காலம் இருக்கு, ஏன்னா இன்னும் கொஞ்சம் கூத்து போடலாம். அடையாளங்கள் எப்போ வெளிப்பட ஆரம்பிக்குதோ அப்ப பார்ப்போம். சகோதர்களே, மௌத்துக்கு ஒரே ஒரு அடையாளம் தான், மௌத்துக்கு இருப்பது ஒரே ஒரு அடையாளம் தான். அந்த அடையாளத்தை நான் உங்களுக்கு இலவசமாக சொல்லி தருகிறேன். என்ன அடையாளம் தெரியுமா? நானும் நீங்களும் பிறந்திருப்பது. பிறப்பு தான் மௌத்துக்கு இருக்கிற அடையாளம். பிறப்பு மரணத்துக்கான ஏக அடையாளம். பிறந்து விட்டால் எந்த நிமிடமும் அவர் இறந்து விடலாம். இது தவிர வேறு அடையாளங்கள் இல்லை. 40 நாளைக்கு முந்தி, 4 மாசத்துக்கு முந்தி, 400 நாளைக்கு முந்தி, அப்படி எல்லாம் விளங்கும், இப்படி எல்லாம் விளங்கும். அவருக்கு பாருங்க, நேத்து தான் சொன்னாரு, கடன்கள் கொஞ்சம் இருக்கி அடைச்சிரோணும் கூட சொல்லி அவருக்கு விளங்கிட்டு. அடைக்காம மௌத்தானாரு, விளங்கியிருந்தா? ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மனிதனும் பணத்தை பத்தியும் பேசுவான், அதை வச்சு நாம் என்ன சொல்கிறோம்? விளங்கிட்டுன்னு சொல்லி. விளங்கிய மனிதன் யார் தெரியுமா? அவனுக்கு எப்போது புத்தி வந்ததோ அன்று முதல் தனது வாழ்க்கையை சீராக அமைத்துக் கொண்டானே, இந்த நேரமும் மரணத்துக்காக தன்னை தயார்படுத்தி இருக்கிறானே, அவன் தான் விளங்கிய மனிதன். எனவே மரணம் என்பது என்றும் வரலாம், எப்போதும் வரலாம். அன்று நான் உங்களுக்கு ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொன்ன ஒரு கருத்தை சொன்னேன், மனிதனே நீ யார் தெரியுமா, நீ சில நாட்களின் தொகுதி, உனக்கென்று சில நாட்கள் தரப்பட்டிருக்கின்றன, அந்த நாட்கள் முடிய நீ முடிந்து எல்லா நாட்களும் முடிய நீ முடிந்து விடுவாய். எனவே நாள் போக போக ஆயுள் குடிகிறது, நமக்குரிய நாட்கள் முடிய நாம் முடிந்து விடுவோம். துரதிர்ஷ்டம், கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், நாங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம், பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். உண்மையில் ஒரு மனிதனுடைய பிறந்த நாள் என்பது கவலைக்குரிய நாள். அவனுக்கு நாங்கள் ஏதோ ஒரு சந்தோஷத்துக்காக பிறந்த நாள் வாழ்த்தை தெரிவிக்கிறோம், உண்மையில் அவனுக்கு ஆண்ட அனுதாபங்களை தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் அவனுக்கு கிடைத்த ஆயுளிலே ஒரு வருஷத்தை அவன் இழந்து விட்டான். அவனுக்கு மொத்தம் கிடைத்திருப்பது 55 வருடங்கள், இப்போது அவனுக்கு வயது 51 என்று சொன்னால், 55 வருடங்களில் 51 வருடங்களை இப்போது கழித்து விட்டான். இன்னும் பேலன்ஸ் இருப்பது 4 வருடங்கள். இன்னொரு 52 வயது என்று வந்து விட்டால் பொருள் இன்னொரு வருடம் போய்விட்டது, மீதியாக இருப்பது 3 வருடங்கள். எனவே பிறந்த நாளின் போது ஒரு மனிதனுக்கு நாம் அனுதாப செய்தியா தெரிவிக்க வேண்டும், கொண்டோலன்ஸ் அவருக்கு, எனது ஆழ்ந்த அனுதாபங்கள், உனது ஆயுளே ஒரு வருடத்தை இழந்து விட்டாய். ஒரு நசீகத்து, உனக்கு பேலன்ஸாக இருக்கிற அந்த கொஞ்சம் நாட்கள்லையாவது ஆயுள்லையாவது கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்து கொள், உனது மரணத்துக்குள்ள நிலையா நிரந்தரமான வாழ்க்கைக்காக தயாராகு. இது அப்படி அல்ல, ஹாப்பி பர்த்டே டு யூ என்று போய் வெட்டி கேட்கலாம், பங்குட்டு கட்டி பிடிச்சி என்ன என்ன சந்தோஷம் இது. இதுதான் நான் சொன்னேன், மூமின் மாத்திரம்தான் வாழ்க்கையின் லட்சியத்தை யதார்த்தத்தை உண்மையை புரிந்த அந்த இறை விசுவாசி, அந்த முஸ்லிமுக்கு மாத்திரம்தான் இதுவெல்லாம் வெறும் அபத்தம், முட்டாள்தனம், புத்தி இல்லாத நிலை. கவலைப்பட வேண்டிய நாளிலே கூத்தடிக்கிறார்கள். உண்மையில் ஒரு வருடம் பூர்த்தி அடைந்து என்னுடைய பிறந்த நாள் வந்துவிட்டால் நான் உடனத்தில் அமர்ந்து கதறி அள வேண்டும், இந்த வருஷம் நான் என்ன செய்தேன், என்ன சாதித்தேன், என்ன உருப்படியா செய்திருக்கிறேன், அல்லாஹ்வுக்காக என்ன செய்தேன், மனிதனுக்காக என்ன செய்தேன், மனித சமுதாயத்துக்காக என்ன செய்தேன், என்ன ஆக்கப்பணிகளை செய்தேன், எனது அவுட்புட் என்ன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த பயனும் இல்லாத நிலையில் கழிகின்ற ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல, அவுட்புட் இல்லாத, ஒரு ப்ரொடக்டிவிட்டி, ஒரு ப்ரொடக்ஷன் இல்லாத, ஆக்கப்பூர்வமான எந்த பணியும் நடக்காத ஒவ்வொரு நாளும், வெறுமனே இந்த உலகத்துக்கு பின்னால் ஓடுகின்ற ஒவ்வொரு நாளும், சடத்துக்கு பின்னால், வஸ்துக்கு பின்னால் ஓடுகின்ற ஒவ்வொரு நாளும் மறுமையில் ஒரு அடியானுக்கு பெரிய கவலையான நாளாக தரும். எனவே ஒவ்வொரு நாளும் கவலைப்பட வேண்டும், ஒவ்வொரு வருடமும் விசேஷமாக கவலைப்பட வேண்டும். எனவே பிறந்த நாள் என்பது நாம் அதிகம் கவலைப்பட வேண்டிய நாள். உங்களுக்கு மிக நெருக்கமான சகோதரர்கள் இருந்தால் அவருடைய பிறந்த நாளின் போது நீங்கள் இந்த அனுதாப செய்தி அனுப்பி வைங்க, அன்புக்குரிய சகோதரரை எனது ஆழ்ந்த அனுதாபங்கள், உனது ஆயுளிலே ஒரு வருடத்தை இழந்து விட்டீர், அந்த ஆயுள் அந்த வருடத்தை மீண்டும் நீ திரும்ப பெற மாட்டீர், எனவே எஞ்சிருக்கின்ற ஆயுளை மேக்சிமமாக முழுமையாக உச்சநிலையை பயன்படுத்திக் கொள்வதற்கு நீ கர்ம மாற்று என்ற அந்த செய்தியை தான் நம்ப முடியும். ஆனா நாங்க என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், இன்னமும் சந்தோஷமான செய்தி சொல்கிறோம். என்ன உண்மையிலே கவலையை மறைக்கிறதுக்கான ஒரு சைக்காலஜிக்கல் அப்ரோச் தான் அது, உண்மையிலே கவலையான நாள் தான். அனுதாபம் என்று சொன்னா சரியில்லையே, எனவே அனுதாபம் சொல்லாம ஹாப்பி பர்த்டே டு யூ, நல்ல பிறந்த நாள் வாழ்த்து. இந்த ஆங்கில அதாவது மேற்குலக நாடுகளிலே எடுத்ததுக்கெல்லாம் நோ வாரிஸ் சொல்வாங்க, நோ வாரிஸ். ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்த போது கண்டவன் நின்றவன் ரோட்ல போறவன் வாரவன் எல்லாம் நோ வாரிஸ் மனோ தத்துவ ரீதியாகவும் எது இருக்கிறதோ அதுதான் வரும் வெளியே, கவலையில் இருக்கிறாங்க. எனவே ஒருவருக்கு ஒருவர் கவலை வேண்டாம், கவலை வேண்டாம், கவலை கொள்ளாதே, கவலை கொள்ளாதே, இல்லையே எனக்கு ஒரு கவலையும் இல்லை, ஓகே நோ வரிஸ் மேட், அதுக்கும் சொல்றான் எனக்கு ஒரு கவலையும் இல்லைன்னு சொல்லும் போதும் தட்ஸ் ஆல் ரைட் நோ வரிஸ் மேட், திரும்பவும் சொல்றான் கவலைப்படாதே தம்பி, கவலைப்படாதே நண்பா, கவலைப்படாதே. கவலையில தான் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கவலை இல்லாத மனிதன் நஃப்ஸுல் முத்மைன்னா, அந்த நிம்மதியான ஆத்மாவை அடைந்த மனிதன் யார், மூமின் மாத்திரம் தான். ஈமானுக்கூடாக மாத்திரமே அதை அடைய முடியும், வேறு எதற்கூடாக நீங்கள் அடைய முயற்சித்தாலும் அது காணநீராகவே இருக்கும். மரணத்தை நினைக்கின்ற அளவுக்கு, மௌத்தை நினைக்கின்ற அளவுக்கு நாம் நல்ல ஆரோக்கியமான நிலைக்கு வரும். இது பெசிவ் திங்கிங் அல்ல, இது ஒரு நெகட்டிவ் திங்கிங் அல்ல, என்ன மௌத்த நினைச்சு நினைச்சு பயந்து பயந்து கொலை நடுங்கி போயிருக்கிறதா? தகவல்களே, மனிதனுக்கு பயந்தால் அவனை விட்டு தூரமாகும். உலகிலே எதற்கும் பயந்தால் அதை விட்டு நாம் தூரமாகுவதுதான் மனித இயல்பு, அப்படித்தானே? உதாரணமாக நாம் ஒரு அதிகாரிக்கு பயப்பட்டால் என்ன செய்வோம்? அவர் விட்டு தூரமா இருப்போம், அவரை கண்டா ஓடி ஒதுங்குவோம். ஆனால் அல்லாஹ்வுக்கு நீங்கள் பயப்பட்டால் அதற்கு நேர் எதிரான நடக்கும், அவனை நோக்கி நெருங்குவீர்கள். பயப்படுகின்ற அளவுக்கு நீங்கள் அல்லாஹ்வை நெருங்குவீர்கள், படைப்புகளுக்கு பயப்படுகிற அளவுக்கு படைப்புகளை விட்டு தூரமாகுவீர்கள். நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படுபவர்களாக இருந்தால் அனைத்தும் உங்களை கண்டு பயப்படும். அல்லாஹ் அல்லாதவைகளுக்கு நீங்கள் பயப்படுவர்களாக இருந்தால் எல்லாவற்றையும் கண்டு அஞ்சி நடுங்கி பயப்படக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களை மாற்றிவிடுவான். அல்லாஹ்வை பயப்படுகிற மனிதனுக்கு எல்லாம் பயப்படும். உலகத்தில் படைப்பினத்தை பயப்படுகிற மனிதனாக அல்லாஹ்வை பயப்படாத மனிதனுக்கு அல்லாஹ் எதை கண்டாலும் பயப்படுகின்ற நிலையை உருவாக்கிவான். அல்லாஹ்வை பயப்படாத மனிதனுக்கு எதை கண்டாலும் அச்சம் கொள்கின்ற நிலையை உருவாக்கி விடுவான். மரணத்திலிருந்து மௌத்திலிருந்து தப்பியவர்கள் யார்? எவரும் இல்லை. நல்லவர்களாக இருக்கலாம், கெட்டவர்களாக இருக்கலாம், நபிமார்கள், ரசூல்மார்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், மறுபக்கத்தில் ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் அனைவரும் மௌத்தை சந்தித்திருக்கிறார்கள். இந்த உலக வாழ்க்கை எவ்வளவுதான் வாழ்ந்தாலும், எவ்வளவு காலம்தான் வாழ்ந்தாலும் எந்த அளவு அர்த்தமற்றது என்பதற்கு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு சாட்சியாக இருக்கிறது. இந்த உலகத்திலே 950 வருடங்கள் வாழ்ந்தவர்கள். சரி, ஒரு மனிதன் வெற்றிகரமா இந்த உலகத்திலே வாழ விரும்புகிறான். குர்ஆன் சொல்கிறது, ஒரு முஜ்ரிம், ஒரு பாவி, யபத்துல் லவ் யுஅம்மர் அல்ஃப சனா, இந்த உலகத்திலே 1000 வருடங்கள் எனக்கு ஆயுள் கிடைக்காதா என்று ஏங்குகிறார். 1000 வருடங்கள் ஆயுள் கிடைக்காதா? உண்மையில் எனக்கோ உங்களுக்கோ உனக்கு 1000 வருடம் ஆயுள் கிடைத்திருக்கிறது என்று ஒரு சர்டிபிகேட் தந்து விட்டால் அதை விட வேறொன்று இருக்குமா? இது கிடைச்சிருக்கிறதே 60 வருஷம் 70 வருஷம். அதுக்கு நாம படுற பாடு, துள்ற துள்ளுவல், போடுற கூத்து, கும்மாளம், 1000 வருஷம் சொல்லி தந்து சொல்லிட்டால் எப்படி இருக்கும்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 வருஷம் வாழ்ந்தாங்க. அப்ப 1000 வருஷத்துக்கு 50 வருடங்கள் தான் குறைவு. 950 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த நபி நூஹ் அவருடைய ரூஹை, உயிரை கைப்பற்றுவதற்காக இஸ்ராயல் இஸ்லாம் அவர்கள் வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், மனிதர்களிலேயே நீண்ட ஆயுளை பெற்ற மனிதரே, கைஃப வஜத்த துனியா, உலக வாழ்க்கை எப்படி இருந்தது? 950 வருடங்கள் வாழ்ந்த மனிதரே, உலக வாழ்க்கை எப்படி இருந்தது என்று கேட்டபோது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலக வாழ்க்கையை நான் ஒரு வீடாக கண்டேன், ஒரு வீடாக கண்டேன், அதன் தலைவாசலால் நுழைந்து பின்வாசலால் வெளியானேன். ஒரு வாசலால் நுழைந்தேன், அடுத்த வாசலால், அடுத்த வாயிலால் நான் வெளியானேன். இவ்வளவுதான். 950 வருடங்கள் வாழ்ந்த மனிதர் இந்த உலக வாழ்க்கையை எப்படி காண்கிறார்? கொஞ்ச கால வாழ்க்கையாக. எனவேதான் குர்ஆன் சொல்கிறது, மறுமையில் உலகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் சம்பாசனையில் ஈடுபடுவார்களாம். உலகத்தில் நாங்கள் எவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கோம்? ஒருவர் சொல்வாராம், இல்ல அஷியத்தன் அவ் துஹாஹா, நாங்கள் மாலை நேரத்தில் கொஞ்ச நேரம் இருந்திருப்போம். அடுத்த சொல்ல இந்த காலை பொழுதில் கொஞ்ச நேரம் வாழ்ந்துருக்கும். உலக வாழ்க்கையை அப்படித்தான் பார்ப்போம். உதாரணமாக இங்கே ஒரு மூத்தவர் இருக்கிறான் வைத்துக்கொள்ள, ஒருவரை காட்டி சொன்னார் ஆத்திரம் படுவார், என்ன என்ன பார்த்தா அவர் மூத்தவர் சொல்றாருன்னு சொல்லி நாளைக்கு மூத்தவா போறேன்னா கவலை வந்துடும். ஒருவர், ஒரு மூத்தவர், அவருக்கு வயது இப்ப 70 வச்சுக்கோங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க எப்படி வாழ்க்கைன்னு சொல்லி பாருங்களே, முடியதில்லையே இந்த வாழ்க்கை, வாழ்றேன் முடியணுமே, முடியதில்லையே பாருங்க, ஒரு நாளும் சொல்ல மாட்டார். எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கிறேன். மருந்து அடிப்பாரு, இன்ஹலர் அடிப்பாரு, சைக்கிள் ஹெலர் அடிப்பாரு, டேபியூ ஹெலர் அடிப்பாரு, அடிச்சு அடிச்சு சொல்லுவார், அல்ஹம்துலில்லாஹ் நல்லா தான் இருக்கிறேன். துவா செஞ்சுக்கோங்க, நீண்ட ஆயுளுக்கு துவா செஞ்சுக்கோங்க, உடம்பு ராகத்துக்கு துவா செஞ்சுக்கோங்க. இது போதாதான் வாழ்ந்தது? கேப்போமா இப்படி போந்தா, நீங்க வாழ்ந்தது போதான்னு கேட்கணுமா யாத்தையாவது? என்னப்பா இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டீங்க, போதாதான் வாழ்ந்தது? ஏதோ போடிக்காக சில நேரம் சொல்வார்கள், வாழ்ந்தது போதுமாப்பா, சும்மா சொல்லுவார்கள். அப்படியா? அப்ப மூத்துவா பரச்சுமா, உங்களுக்கு துவாக்க சொல்லுமா, உங்களுக்கு யாரெல்லாம் இருக்கு மூத்த குடும்பம் செஞ்சு அப்படியே நாங்க கட்டுறாங்க, நீண்ட ஆயுக்கு துவாக்க இருந்தா நிச்சயமா எவரும் சொல்வார், தயவு செஞ்சு அப்படி அதுக்கு மாற்றமா யாராக இருந்தா உண்மையிலேயே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்று சொல்லுங்க, இல்லை எனக்காக மௌத்துக்கு துவா செய்யுங்க சொல்லுங்க. யாரும் சொல்ல போவது இல்லை. எந்த அளவுக்கு என்றால், நீங்கள் 70 வயது 65 வயது ஒரு முதியவரை போய் கேளுங்கள், உங்களோட வாழ்க்கை எப்படி நீண்ட காலம் வாழ்ந்தீங்களா? நேற்று மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த சின்ன காலத்து போட்டோஸ், புகைப்படங்களை பார்த்தா பெரிய ஆச்சரியமா இருக்குது, நேற்று மாதிரி இருக்குது. ஸ்கூலுக்கு போனது முதலாவது முறை, ஸ்கூலுக்கு போனது பசுமையா உள்ளத்துல அப்படியே இருக்குது. ஏன் இந்த தலையா நரைச்சிருக்குது? இது ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் பீனச வருத்தம் இருக்குது, இந்த அதனாலதான் கொஞ்சம் நரைச்சிருக்கு, வேற ஒன்றும் இல்லை, வயசு கம்மி தான் என்று அவரும் சொல்லுவார். ஏதாவது கொஞ்சம் நல்ல விஷயங்கள், உலக விவகாரங்களை பத்தி பேச வச்சு இன்ட்ரெஸ்டா பேசுவார். சில போது நம்ம ஸ்டாஃப் இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஒரு தேநீர் வேலையிலே, சில போது இளைஞர்கள் என்று நாம் சொல்லுபவர்கள் சில போது ஒரு தமாசுக்காக இந்த செகண்ட் மேரேஜ் இதில் பற்றி பேசுவார்கள், இரண்டாம் கல்யாணம். மிகவும் இதுல ஈடுபாட்டோடு கதைப்பவர்களாக 60 தாண்டியவர்கள் இருப்பார்கள். நான் அவங்கள்ட்ட கேட்கறது உண்டு, வாங்க ஏதோ இந்த போய்ஸ் ஏதோ ஒரு தமாசாக அதை பத்தி பேசிக்கொண்டு இருக்கிறாங்க, நீங்க என்ன 60 தாண்டியால் உங்களுக்கு என்ன செகண்ட் மேரேஜ் பத்தி இவ்வளவு இன்ட்ரெஸ்டா கதைக்கிறீங்க? ஏ 60 தாண்டினா ஏ கதைக்க கூடாது. அதான் மனிதன் இந்த உலகத்துல இன்னும் வாழ வேணும்னு தான் விரும்புறான், வாழ்ந்து முடிந்த காலம் கொஞ்சம் தான் நினைக்கிறான். சொல்லிக்கொள்றது வாழ்ந்த காலம் கொஞ்சம், வாழ்ந்த காலம் மிச்சம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க வாழ்ந்த காலம் மிச்சம் சொன்னால் வாழ்ந்த காலம் அதிகம், வாழ் இருக்கிற காலம் கொஞ்சம் சொல்லுவாங்க. அது ஒரு பேச்சுக்கு. ஆனா எல்லா மனிதனுடைய எதிர்பார்ப்பு என்ன? வாழ்ந்த காலம் கொஞ்சம், வாழ் இருக்கிற காலம் தான் அதிகமா இருக்கணும்ன்றதான் விரும்புறான் மனுஷன். ஆனா உண்மையிலே வாழ்க்கை இல்லாத மனிதனால பெற முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே ஆட்சி அதிகாரத்தை அவர்கள் பெற்றார்கள் அல்லாஹ்வுடைய அருளினால். அந்த ஆட்சி அதிகாரத்தை பெற்று அது உயர் பதவியை பெற்ற நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தனை ஒரு பிரார்த்தனையை புரிந்தார்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க் வ அல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ் ஃபாத்திர ஸமாவாதி வல் அர்த் அந்த வலியை பித்துன்யா வல் ஆஹரா தவப்பனி முஸ்லிமன் வால் ஹக்னி பி ஸாலிஹீ. எனது இறைவா, எனது ரப்பே, நீ எனக்கு ஆட்சி அதிகாரத்தை தந்தாய், கனவுகளுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஆற்றலை தந்தாய், வானங்களை படைத்தவனே, பூமியை படைத்தவனே, இந்த உலகத்திலும் மறுமையிலும் நீதான் எனக்கு பாதுகாவலன், என்னை முஸ்லிமாக மரணிக்க செய்து சாலிஹான் அடியார்களோடு என்னை சேர்த்து விடுவாயா. கடைசி விடுவா என்ன? தவப்பனி முஸ்லிமன், என்னை முஸ்லிமாக மன்னிக்க செய்து சாலிஹான் அடியார்களோடு என்னை சேர்த்து அருள் புரிவாயாக. நபி யூசுப் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர் என்ன துவாவை கேட்கிறார் என்றால், முஸ்லிமாக என்னை மன்னிக்க செய்து சாலிஹான் அடியார்களோடு சேர்த்து விடுவாயாக. மூமின்கள் எப்படி பிரார்த்திப்பார்கள் என்று குர்ஆன் சொல்லி தருகிறது. ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரா வ தவஃப்பனா முஸ்லிமீன், எங்களது இறைவா ரப்பே எங்களுக்கு பொறுமையை தருவாயாக, இந்த சத்தியத்தின் பாதையில் ஸ்தீரமாக இருப்பதற்கு, நிலைத்திருப்பதற்கு, தொடர்ந்தும் இந்த சத்திய பாதையிலே நாம் பயணம் செய்வதற்குரிய பொறுமையைத்தான் எங்களை முஸ்லிம்களாக மரணிக்க செய்வாயாக. நபியை பார்த்து குர்ஆன் என்ன சொன்னது? இன்னக மய்யிதுன் வ இன்னஹும் மய்யிதுன். நபியே, நீங்களும் மௌத்தாக கூடியவர்களே, அவர்களும் மௌத்தாக கூடியவர்களே, மௌத்திலிருந்து எவருமே தப்ப முடியாது. மௌத்துடைய வேலை, மரணப்படுக்கை, சக்கராத்துடைய வேலை மிக மிக பயங்கரமான சவர்களே. உலகத்திலே கஷ்டம் வந்துவிடக்கூடாது, நஷ்டம் வந்துவிடக்கூடாது, பொருளாதாரம் முடக்கு வந்துவிடக்கூடாது என்று ஒவ்வொரு நாளும் உருக்கமாக துவா கேட்கிறோம். ஆனால் சக்கராத்து வேலையை நேசாக்கி வைப்பாயாக என்று உணர்ச்சி பூர்வமாக கேட்பது குறைவு, ஒப்பிட்டுறதில்லை. அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகள் இருந்து காப்பாற்று என்று கேட்பது அதிகம். அல்லாஹ்வுடைய ரசூல் ரஹ்மத்துல்லில் ஆலமீன், அல்லாஹ்வுடைய ஹபீபாக இருந்தவர்கள், மிக நெருக்கமாக இருந்தவர்கள், அத்தகைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்து வேளையிலே அவருடைய மரணப்படுக்கையிலே சக்கராத்துடைய வேதனையை தாங்க முடியாமல் பக்கத்திலே ஒரு குவளையிலே ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை வைத்து அந்த தண்ணீரை தொட்டு தொட்டு தனது முகத்தை தனது உறுப்புகளை எல்லாம் தடவி கொண்டு இருக்கும் போது அன்னை ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது தந்தை படுகின்ற அவஸ்தையை பார்த்து கேட்கிறார்கள். நபி அவர்கள் அவ்வாறு முகத்திலே தண்ணீரை தொடை தண்ணீரை தடவி தடவி துஆ கேட்கிறார்கள். அல்லாஹும்மா இன்னி அலா சக்ராத்தில் மௌத், யா அல்லாஹ், இந்த மரண வேதனை எனக்கு குறைத்து எனக்கு உதவி செய்வாயாக, இந்த மரண அவஸ்தையை எனக்கு குறைத்து நீ எனக்கு உதவி செய்வாயாக என்று பிரார்த்திக்கிறார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த காட்சியை கண்டு கண் கலங்கி அழுதவர்களாக வா கர்ப அபா என்ன சொல்கிறார்கள், என்னுடைய தந்தைக்கு இத்தகைய ஒரு கஷ்டமான நிலை வந்திருக்கிறது, ஏன் என்னுடைய தந்தைக்கு இப்படி என்னுடைய தந்தைக்கும் இப்படி நடக்க வேண்டுமா அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்ற போது என்று சொன்ன போது நபி அவர்கள் சொன்னார்கள், லைஸ அலா அபீகி கர்புன் பஅதல் யௌம், மகளே கவலைப்படாதீர்கள், உங்களது தந்தைக்கு இனி கவலை இல்லை, இதற்கு பிறகு நிரந்தரமான இன்பம், இந்த நாளைக்கு பிறகு இனி உங்களது தந்தைக்கு எந்த கஷ்டமும் கிடையாது என்று தனது மகளுக்கு ஆறுதல் சொன்னார்கள். மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள், மகள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கே ஒரு கவிதையை பாடுகிறார். ஒரு கவிதை தனது
தந்தை மரணப்படுத்தி இருக்கின்ற போது கவிதை பாடுகிறார்கள். ஒரு மனிதனுக்கு மரணம் வந்து விட்டால் அவனுடைய சொத்து செல்வம் அவனுக்கு எந்த பிரயோஜனத்தையும் அளிக்காது. ஒரு மனிதனுடைய இறுதி வேலை வந்து விட்டால் அவன் இருக்கிற உலக வளங்கள் எதுவும் அவனுக்கு எந்த பயனையும் நன்மையையும் கொடுக்காது என்ற கவிதையை பாடுகின்ற போது அந்த கடைசி நேரத்திலே அந்த இறுதி படுக்கையிலே இருந்த அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மகளை பார்த்து சொல்கிறார்கள், மகளே அந்த கவிதையை பாடார்கள். இது கவிதை பாடும் நேரம் அல்ல, அல்லாஹ்வுடைய கலாம் இருக்கிறது. இந்த வசனத்தை ஓது மகளே சொன்னார்கள் நல்ல செய்தி சொன்னாய், இது ஒரு சுபமான நிலை. இந்த மனிதனுடைய உள்ளத்திலே இந்த ஹவுஃபும் ரஜாவும், ஒரு பக்கத்தில் அல்லாஹ்வின் அருளிலே நம்பிக்கை, மறுபக்கத்தில் அல்லாஹ்வுடைய தண்டனை பற்றிய பயம், இந்த ரெண்டும் சேர்ந்து விடுகிறதோ நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவன் எதிர்பார்ப்பதை கொடுப்பான், அவன் பயப்பதிலிருந்து அவனை பாதுகாப்பான், அவன் பயப்படுவதிலிருந்து அவனை பாதுகாப்பான். எதிர்பார்ப்பது அல்லாஹ்வுடைய அருளை அதை கொடுப்பான், அவன் பயப்படுவது அல்லாஹ்வுடைய தண்டனையை அதிலிருந்து காப்பாற்றுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனுக்கு சொன்னார்கள். இந்த மனிதன் வாழும் காலத்தில் இந்த ஹவுஃப் ரஜா, இந்த அல்லாஹ்வுடைய தண்டனை நினைத்து பயப்படுகின்ற நிலையிலும் அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்த நிலையிலும் தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறான், நிச்சயமாக மரணப்படுக்கையிலும் அந்த நிலையைத்தான் அவன் அடைவான். இல்லாத போது அவன் தட்டு தடுமாறிய நிலையிலே இருப்பான், குழப்பமான நிலையில் இருப்பான், மயக்கமான நிலையில் இருப்பான், தெளிவற்ற நிலையில் இருப்பான். அம்மா என்பான், அப்பா என்பான், அத்தா என்பான், மகனே என்பான், மகளே என்பான், யாரும் என்று சொல்ல மாட்டான், மகபுரத்தை கேட்க மாட்டான், இஸ்திகுபாரை அவனுடைய வாயிலிருந்து எதிர்பார்க்க முடியாது. கடைசி நேரத்துல போய் கலிமாவை ஊதுறதால ஓதுறதால அவரை விஐபி லோஞ்சிலேயோ அல்லது எஸ்கலேட்டர்லயோ அல்லது என்ன சொல்லுவோம் லிப்ட்லேயோ அவரை சூனத்துக்கு அனுப்ப முடியாது. எவர் அவருடைய வாழ்க்கை பூராகவும் இந்த ஈமானிய பாதையில் பயணம் செய்தவராக இருந்தாரோ அவருக்கு தான் கடைசி நேரத்தில் எல்லாம் வரும். அதை தீர்த்த முடியாது, பறக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதர், ஒரு ஆரம்ப கால ஒரு பெரியார் மரணப்படுக்கையில் இருக்கிறார். அவரிடம் கேட்கப்பட்டது, உமக்கு என்ன பிரச்சனை இப்போது இருக்கிறது? எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் செய்த பாவங்கள் தான் எனக்கு இப்போது பிரச்சனையாக இருக்கிறது. உனக்கு என்ன ஆசை இருக்கிறது? எனக்கு எந்த ஆசையும் கிடையாது, எனது ரப்புடைய மன்னிப்பை தவிர நான் வேறு எந்த ஆசையும் கொண்டவனாக இல்லை. சரி, ஒரு வைத்தியரை அழைக்கட்டுமா உங்களுக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு? சொன்னார், அத்தபீபுஹு அல்லதி அம்ரதனி, மருத்துவர் தான் எனக்கு இந்த நோயே தந்திருக்கிறார், மருத்துவர் தான் இந்த நோயை தந்திருக்கிறார், அதாவது உண்மையான மருத்துவனான அல்லாஹ் தான் இப்போது எனக்கு கடைசி மரண வேலையை தந்திருக்கிறான். மரணம் என்பது தாஉன் லைஸ லஹு தவா, மருந்து இல்லாத நோய், மரணத்துக்கு மருந்து கிடையாது. எவ்வளவு பெரிய ஸ்பெஷலிஸ்டும் கன்சல்டனும் கடைசியா வந்தா என்ன சொல்லுவார்? ஓதி ஊதுங்க, கலிமா சொல்லி கொடுங்க, கடைசி நேரத்தில் இருக்கிறார், எல்லாம் முடிஞ்சிட்டு இந்த கைய விரிச்சிட்டு போயிருவாரே தவிர அதற்கு பின்னால், அந்த கட்டத்தை கடந்ததுக்கு பின்னால் அவரால் எதுவும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் நாளாந்த வாழ்க்கையில் பார்க்கிறோம். ஹாரூன் ரஷீத் பெரிய ஆட்சியாளர், ஹலீஃபா, அமீர் முஃமினாக இருந்தவர், அவருக்கு கடைசி நோய் பிடித்து விட்டது. அவருடைய சிறுநீரை பரிசோதனை செய்வதற்காக வைத்தியர்களிடம் சிறுநீர் அனுப்பப்படுகிறது. பரிசோதித்து பார்த்த மருத்துவர் சொன்னார், இந்த சிறுநீரை கொண்டவர் உடையவர் இனி தப்பி பிழைக்க மாட்டார், சாக போறார். அவருக்கு தெரியும் ஹாரூன் ரஷீத் என்று சொல்லி, ஹாரூன் ரஷீத் அவர்களுக்கு செய்தி கிடைக்கிறது. அவர் சொன்னார், மருத்துவருக்கு ஒரு அறிவு இருக்கிறது, ஒரு மனிதனுடைய அஜலிலே இன்னும் காலம் இருக்கும் வரைக்கும் அவருக்கு சொல்லலாம், இவர் இன்னும் மரணிக்கவில்லை, மரணிக்கக்கூடிய தருவாயை அடையவில்லை என்று. ஆனால் ஒரு மனிதனுக்குரிய காலம் முடிந்து விட்டால் மருத்துவருக்கும் எதுவும் புரியாது, மருந்துகளும் எதையும் செய்யாது என்று ஒரு கவிதையை பாடினார் ஹாரூன் ரஷீத். எனக்குரிய இறுதி வேலை வந்துவிட்டது, இனி நான் போயாக வேண்டும், மருத்துவராலோ எவராலும் எதுவும் செய்ய முடியாது என்ற கவிதையை பாடினார். அஷாயர் இப்னு ரூமி என்ற ஒரு பிரபலமான கவிஞர், இவருக்கு மருந்து பிழைத்து விட்டது, தவறான மருந்தை கொடுத்து இப்போது அவர் கடைசி வேளையில் இருக்கிறார். அப்போது எல்லோரும் சொன்னார்கள், பாருங்களே நடந்த அநியாயத்தை, மருந்து பிழைத்து விட்டது, அதனால் தான் நீங்கள் சாக போகிறீர்கள் என்று. அவர் சொன்னார், மருந்து பிழைக்கவில்லை, மருந்து பிழைத்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் கதிர் கவா நிர்ணயம் பிழைக்கவில்லை. நேரம் வந்துவிட்டது, நேரம் வந்துவிட்டால் எல்லாம் பிழைக்கும். மனிதனுக்குரிய நேரம் வந்துவிட்டால், அஜல் வந்துவிட்டால், இடறி விழுந்தால் போதும் செத்து விடுவான். பாருங்க, சும்மா லேசா பட்டுச்சு. ஒரு கார் விபத்தை பார்ப்போம், ஒரு விமான விபத்தை பார்ப்போம், அது விபத்தை பார்த்தா சொல்லுவோம் நிச்சயமாக இதுல போயிரும். அப்ப மயிரிழையில் உயிர் தப்பினார் இவர், என்னமோ சரியா பார்த்தவர் மாதிரி, இல்லாட்டி தெய்வாதீனமாக தப்பினார், அப்படி தப்பினார், இப்படி தப்பினார். அதே நேரத்தில் ஒரு வாகனம் எங்கேயாவது மோதி இருக்கும், லேசா தான் பட்டிருக்குது, ஒரு ஆபத்தும் இருக்காது, கேள்விப்படும், படக்கூடாத இடத்துல பட்டுட்டு அதனால காடி கொண்டும் இல்ல ஆள் மோசம் போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. நேரம் வந்துட்டா ஒரு முள்ளு போதும், ஒரு தடி போதும், ஒரு குச்சி போதும், ஒரு கல்லு போதும், ஆள் போயிடுவாரு. சபை கொண்டு வேணும் இல்லையா, சும்மா மௌத்தானு யாரும் சொல்றது இல்லை, சும்மா மௌத்தா போனாரு இல்ல, ஒரு காலத்துல சொன்னாங்க பே அடிச்சு பிசாசி அடிச்சு, இப்ப அப்படி எல்லாம் சொல்றது இல்ல, சபைக்கு சொல்லணும், காரணம் சொல்லணும், என்ன ரிப்போர்ட் கொடுக்கணும், ஏன் செத்தாரு, ஏதாவது சொல்லணும், நீ ஆச்சு சொல்லுவார்கள். நேரம் வந்து விட்டால் சாக வேண்டியதுதான். ஹாரூன் ரஷீத் ஹலீஃபா அமீருல் முஃமினீன் தனது கடைசி வேளையிலே இறுதி படுக்கையிலே இருக்கின்ற போது தனது கபனை பார்க்கிறார். தனது கபனை பார்த்து சொல்கிறார், அல் குர்ஆன் சொல்கின்ற ஒரு வசனத்தை ஓதுகிறார், மாஹ்னானி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா, எனது சொத்து செல்வம் எனக்கு எந்த பயனையும் அளிக்கவில்லையே, எனது ஆட்சி அதிகாரம் என்னை விட்டு போய்விட்டதே, இப்போது நான் மரணப்படுக்கையில் இருக்கிறேனே, எங்கே எனது செல்வம், எங்கே எனது செல்வாக்கு, எங்கே எனது பதவி, எங்கே எனது ஆட்சி அதிகாரம் என்ற பொருளை தருகின்ற அந்த குர்ஆன் வசனத்தை ஹாரூன் ரஷீத் தனது கடைசி படுக்கையிலே ஓதுகிறார். அவருடைய மகன் மாமூன், பிரபலமான ஒரு ஹலீஃபா அமீருல் முஃமினீனாக இருந்தவர், அவர் கடைசி நேரத்திலே ஒரு பிரார்த்தனை செய்கிறார், யா மன் லா யஸூலு முல்குஹு இர்ஹம் மன் ஜால முல்குஹு, நிலையான ஆட்சியை கையிலே வைத்திருப்பவனே, ஆட்சியை இழந்து விட்ட இந்த அடியானுக்கு ரஹ்மத் செய்வாயாக, நிலையான ஆட்சியை தன் கைவசம் வைத்திருப்பவனே, இதோ ஆட்சியை இழந்து விட்ட இந்த மனிதனுக்கு, இந்த அடியானுக்கு நீ அருள் பாலிப்பாயாக, நிலையற்ற ஆட்சியை பெற்ற இந்த மனிதனுக்கு நிலையான ஆட்சியை பெற்ற இறைவா நீ ரஹ்மத் செய்வாயாக என்று கடைசி நேரத்தில் பிரார்த்தித்தாராம். அப்துல் மலிக் பின் மர்வான் அப்பாசிய ஹலீபாக்களில் மிக முக்கியமானவர். இவர் மரணப்படுக்கையில் இருக்கிறார். மரணப்படுக்கையில் இருக்கின்ற போது ஒரு டோபி என்று சொல்லுவோம், அதாவது துணி துவைப்பவர், டோபின்னு சொல்லுமா, ஒரு டோபி அந்த பக்கமா போறார், துணி துவைப்பவர் போறார். அவரை பார்த்து ஹாரூன் கலீஃபா அப்துல் மலிக் சொல்கிறார், நான் இந்த துணி துவைக்கின்ற மனிதனாக இருந்திருக்க கூடாதா, நாளாந்தம் சம்பாதித்து ஹலாலாக தேடி உணவருந்தி எந்த ஒரு விசாரணையும் அருமையில் இல்லாமல் இருந்திருக்குமே, இப்போது நான் எத்தனை கேள்விகளுக்கு விடை சொல்ல வேண்டும், ஆட்சியை பெற்றிருந்தேன், அதிகாரத்தை பெற்றிருந்தேன், செல்வத்தை பெற்றிருந்தேன், செல்வாக்கை பெற்றிருந்தேன், இதற்கெல்லாம் அல்லாஹ்விடம் பதில் சொல்லியாக வேண்டும் அல்லவா, நான் அந்த டோபியாக இருந்திருக்க கூடாதா, நாளாந்தம் ஏதோ தேடி ஹலாலாக தேடி எனது வாழ்க்கையை ஓடி இருக்குமே என்று அப்துல் மலிக் பின் மர்வான் ஹலீஃபா ஜனாதிபதியாக இருந்தவர் கை சேதப்படுகின்ற நிலை வருகிறது. இந்த செய்தி அபு ஹாசிம் என்ற இமாமுக்கு கேள்விப்படுகிறது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அபு ஹாசிம் என்ற அந்த பெரியார் இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இவர்கள் கடைசி நேரத்தில் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை, அவர்கள் கடைசி நேரத்தில் நாம் எப்படி இருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்களே, அந்த நிலைக்கு மாற்றமாக எமது கடைசி வேளையில் அவர்களுக்கு நிலை எமக்கு இருந்திருக்க கூடாதா என்று நாம் எதிர்பார்ப்பதில்லையே, இந்த நிலையை உருவாக்கி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். உதாரணமாக நாம் உலகிலே அற்ப சொற்ப வருமானத்தை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் மரணிக்கக்கூடிய தருவாயிலே நிச்சயமாக நாம் கை செய்தப்பட போவதில்லை. எனக்கு ஒரு பணக்காரனாக வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லையே, எனக்கு ஆட்சி கிடைக்கவில்லையே, எனக்கு அதிகாரம் கிடைக்கவில்லையே, எனக்கு செல்வம் கிடைக்கவில்லையே, எனக்கு செல்வாக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி நிச்சயமாக நாம் கடைசி நேரத்தில் கை செய்தப்படக்கூடிய நிலை நிச்சயமாக எமக்கு வராது. ஆனால் பெரிய பதவிகள் இருந்தவர்கள், பட்டத்தில் இருந்தவர்கள், செல்வத்தை பெற்றவர்கள், செல்வாக்கை பெற்றவர்கள், இத்தகையவர்கள் கடைசி நேரத்தில் நிச்சயமாக கை செய்யப்படுவார்கள். நான் ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்து விட்டு போயிருக்கலாமே என்று சொல்லி எல்லாரும் கடைசி நேரத்துல தான், காலம் கடந்த ஞானம் தான் பிறக்கும், இப்ப யாருக்கும் பிறக்காது, அந்த நேரத்தில் வேண்டாம் கை செய்யப்படுவோம், இப்ப விட்டுருங்கன்னு தான் சொல்லுவாங்க. அவர்களே மரண வேலை வந்துவிட்டால் நாம் போய் ஆக வேண்டும். இப்போது நாம் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிறோம், கொஞ்சம் பேர் தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறாங்க உண்மையில, ஆனா உலக வாழ்க்கையிலே நாங்கள் தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறோம். அலி ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அன்னாசு நியாம், மனிதர்கள் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், வைதா மாத்தின் தபகு, மௌத்துக்கு பிறகுதான் விழித்துக் கொள்கிறார்கள். நாம் எல்லாம் மதிமயக்கத்தில் இருக்கிறோம், ஒரு காணல் நீரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம், தூக்கத்தில் இருக்கிறோம், விழிப்பு நிலையில இல்ல, மயக்க நிலையில் தூக்க நிலையில் நாம் இருக்கிறோம். மரணத்திற்கு பிறகுதான் என்று விழித்துக் கொள்கிறோம். சூரா யாசினை நாம் ஓதுகிறோம், அங்கே ஒரு வசனம் வருகிறது, உலகத்திலே அல்லாவை மறந்து, மறுமையை மறந்து, மௌத்தை மறந்து, நிலையான நிரந்தரமான வாழ்க்கையை மறந்து, உலக வாழ்க்கையே எல்லாம் என்று நினைத்து வாழ்ந்த மனிதன் மரணத்திற்கு பின்னால் கபருலே இருந்து அவன் எழுப்பப்படுகிறான், மஹ்ஷர்லே ஒன்று கூடுவதற்காக. அந்த நேரத்தில் அவனுக்கு பெரிய குழப்பம், என்ன நடந்தது, நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்தோமே, இந்த தூக்கத்திலிருந்து எங்களை விடுக்க செய்தவர் யார், என்ன என்ன நடக்க போகிறது, நாம் தூங்கிக் கொண்டிருந்த நிலையிலிருந்து எம்மை எழுப்பியவர் யார். அப்போது சொல்லப்படும், ரஹ்மானான அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்த நாள், இறை தூதர்கள் வந்து சொன்ன நாள், அந்த நாள் தான் வந்திருக்கிறது, போங்க என்று சொல்லப்படும். அந்த நிலை வருவதற்கு முன்னால் எம்மை நாமளே பார்த்துக் கொள்ள வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது. சகோதரர்களே, காலையில் விழித்து விட்டால் மாலை நிச்சயமாக வரும் என்பதற்கு எந்த உத்தரவாதம் இல்லை. மாலை நேரத்தை அடைந்து விட்டால் அடுத்த நாள் காலை நிச்சயமாக எமக்கு கிடைக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அணிந்த ஆடையை மீண்டும் களைவோம் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. காலையிலே சுமந்த நிலையில் செல்லும் நாம் மாலையில் சுமக்கப்பட்ட நிலையில் வரலாம். எமது வாகனத்தை சுமந்து கொண்டு போவோம், பையை சுமந்து கொண்டு போவோம், பிரீப் கேஸை சுமந்து கொண்டு போவோம், ஹேண்ட்போனை சுமந்து கொண்டு போவோம், எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு காலையில் போவோம். சில நேரம் பகல் பொழுதில் மாலையில் அடுத்தவர் சுமந்த நிலையில் வீடு வரும் நிலை எப்போதாவது வரும், நாளை நாளை மறுநாள் வெகு சீக்கிரம் வரும். அதற்காக என்னை உங்களை அனைவரையும் நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. தப்பியோட முடியாது. கொல் இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, எந்த மௌத்திலிருந்து நீங்கள் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ, மௌத் வந்துடப்படாது. அந்த டெஸ்டிங், இந்த டெஸ்டிங், அந்த ட்ரீட்மெண்ட், இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் செஞ்சு லண்டனுக்கு போகணுமா, அங்க போகணுமா, இங்க போகணுமா, மேக்ஸிமம் ட்ரை மௌத் வராம இருக்க பிள்ளைன்னு சொல்லல. நான் அப்படித்தான், நீங்கள் அப்படிதான், எல்லாரும் அப்படித்தான். அல்லாஹ் சொல்றான், கொல் இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, எந்த மௌத்திலிருந்து நீங்கள் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ, ஃபஇன்னஹு முலாகீக்கும், கட்டாயம் அந்த மௌத் உங்களை சந்தித்தே தீரும். சும்மா துரத்தூன இல ஆலிமில் கைபி வஷஹாதா, மறைவான அம்சங்களையும் வெளிப்படையாக தெரியக்கூடிய அம்சங்களையும் அனைத்தையும் அறிந்த அந்த அல்லாவிடம் நீங்கள் மீட்கப்படுவீர்கள். ஐனமா தக்கூனூ இதிருக்குமுல் மௌத், நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களுக்குரிய நேரம் வந்து விட்டால் மரணம் வந்தே தீரும். வலவு குந்தும் ஃபி புருஜி முஷையதா, மிக உறுதியாக கட்டப்பட்ட கோபுரங்களிலே நீங்கள் இருந்தாலும் மரணம் வந்தே தீரும். நேரம் வந்து விட்டால் மரணம் வந்தாச்சு. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, இலங்கையிலே இந்த யுத்த காலத்திலே ஒருவர் யாழ்ப்பாணத்திலே இராணுவத்திலே சேவையில் இருந்தார். எந்த நேரமும் மரண பயம், எந்த நேரத்தில் உயிர் போகுமோ தெரியாது. எனவே இராணுவத்திலிருந்து பாய்ந்து ஓடி வந்து விட்டார். ஓடி வந்து அல்ஹம்துலில்லான்னு சொல்லி பெரிய நிம்மதி பெருமூச்சு விட்டு, தப்பி விட்டேன், வாழ்க்கை தப்பி விட்டது. பிறகு அவருக்கு ஒரு சாதாரண தொழில் கிடைக்கிறது, ஒரு 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 நெசவாளையிலே அவரு காவல்காரனாக, செக்யூரிட்டியாக நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் சாகாமல் செத்து கொண்டிருந்தேன், நிம்மதியா இருக்கிறேன் பாப்பான்னு சொல்லி. ஒரு வாரம் போகல, கையில இருந்த துப்பாக்கி மிஸ் ஃபயர் ஆயிடுச்சு, செத்து போனாரு. இங்கதான் அவர் சாகணும், நெசவாடில தான் சாகணும், யுத்த காலத்துல இல்ல. அல்லாஹ்வோட ஏற்பாடு இவர் இங்க வந்து சாகணும், சமாதானமா சந்தோஷமா சாகணும். எப்படி செத்தாலும் சாவுதான், சாவுல வித்தியாசமான சாவு இல்ல. பெரியவருக்கு ஒரு ஜாய் சாவு, சின்னவருக்கு ஒரு ஜாய் சாவு, விஐபி சாவு, விவிஐபி சாவு, சும்மா சாவு, பிச்சைக்கார சாவுல சாவுண்டா சாவுதான், ஒரு மரணம் தான், எல்லாருக்கும் ஒரு மாதிரி தான். எனவே அரபு மொழி படிச்ச உலமாக்களுக்கு தெரியும், மா அம்பத்துன்னு சொல்ல முடியாது, என்ன சாவு சத்தான்னு சொல்லி எல்லாரும் ஒரு மாதிரி தான் சாவு. பார்க்கறதுக்கு கொஞ்சம் விகாரமா இருந்தாலும் மௌத்து ஒன்று தான். எனவே சகோதரர்களே, எப்ப வரும், என்று எமக்கு தெரியாது. எப்போதும் எந்த நேரத்திலும் அதற்காக நாம் எம்மை தயார்படுத்தி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். எனவே இந்த வகையிலே எந்த அளவு தூரம் எமது ஆன்மாவை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு, பண்படுத்திக் கொள்வதற்கு, மனநிறைவான சந்தோஷமான வாழ்க்கையை பெறுவதற்கு, சலனம் இல்லாமல் சபலம் இல்லாமல் இருப்பதற்கு, நமது பயணத்தை தொடர்வதற்கு எந்த அளவு தூரம் நமக்கு, அதான் திக்ர். அடுத்ததாக இன்று நாம் மரண சிந்தனையின் அவசியத்தை கலந்துரையாடினோம். எந்த அளவுக்கு மௌத்தை நினைத்து நினைத்து வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு எமது வாழ்க்கை மிக ஆரோக்கியமாக இருக்கும், மிக மிக ஆரோக்கியமாக இருக்கும். ஏனென்றால் தெளிவோடு நாம் இருப்போம், எமது பயணம் அழகாக இருக்கும், அதில் எந்த குழப்பமும் எந்த மயக்கமும் எந்த சலனமும் சபலமும் இருக்காது. மிகவும் உற்சாகத்தோடு போவோம், யாராலும் எமது உயிரை பறிக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்கள் அனைவரும் சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய நாடினாலும் அல்லாஹ் நாடாத போது அவர்களால் எந்த நன்மையும் உனக்கு செய்ய முடியாது. எல்லா மனிதர்களும் ஒன்றிணைந்து உனக்கு ஒரு தீமை செய்ய நாடினாலும் அல்லாஹ் நாடாத போது உனக்கு எந்த தீமையும் செய்ய முடியாது. எனவே அல்லாஹ்வை நோக்கி போகிற மனிதனுக்கு என்ன பயம், என்ன பிரச்சனை எதுவும் இல்லை, அவன் போவான் செல்வான். அந்த வகையில் இரண்டாவது மரண சிந்தனை தேவை. ஆனால் வெறும் மரண சிந்தனை மாத்திரம் போதாது, மரணத்துக்கு பின்பு இருக்கிற மறுமை பற்றிய சிந்தனையும் தேவை. இல்லை என்றா மரணத்தை நினைச்சு நினைச்சு கலங்கி போய் இந்த நேரம் தவங்கி போயிருப்பான், சாக போறேனே சாக போறேனே சாக போறேன்னு சொல்லு. எனவே இறை சிந்தனையும் தேவை, மரண சிந்தனை தேவை. வெறும் மரண சிந்தனை மனிதனுக்கு ஆரோக்கியமான சிந்தனை தராது. மரணத்துக்கு பின்புள்ள வாழ்க்கை பற்றிய, மறுமை பற்றிய அந்த நிலையா நிரந்தரமான வாழ்க்கை பற்றிய தெளிவும் நம்பிக்கையும் சிந்தனையும் இருக்கின்ற போதுதான் மரணம் என்பது மனிதனுக்கு ஆக்கத்துக்கு வழிவகுக்கும், நல்ல சிந்தனைக்கு வழிவகுக்கும். இல்லாத போது மரணம் என்பது மரண பயமாக மாறி இவனை எப்போதும் செயலற்றவனாக சேத்திரனற்றவனாக மாற்றிவிடும். மறுமை பற்றிய சிந்தனையும் தேவை. மறுமை பற்றிய சிந்தனை இருக்கின்ற போதுதான் இந்த உலக வாழ்க்கையை மறுமைக்காக மேக்சிமம் பயன்படுத்த வேண்டும் என்ற உணர்வு வரும். அத்தகைய மூமின் ஆக்கப்பூர்வனாக இருப்பான், அழிவுக்கு வழிவகுக்க மாட்டான், நல்லவனாக இருப்பான், எல்லா வகையும் நன்மை செய்பவனாக இருப்பான். அத்தகைய மனிதர்களைத்தான் உருவாக்க வந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இறை சிந்தனையை பெற்றோம், அதன் அவசியத்தை புரிந்தோம், மரண சிந்தனையை பற்றி பேசினோம், அந்த சிந்தனையின் தேவையை உணர்ந்தோம். இன்ஷா அல்லாஹ் நாளை அல்லாஹ் நாடினால் மரணத்துக்கு பின்பு நமக்கு கிடைக்கிருக்கிற அந்த மறுமை பற்றிய சிந்தனையை பற்றி கலந்து உரையாடுவதற்கு முயற்சியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வகையில் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. அவனை என்றும் எப்போதும் திக்ர் செய்த நல்லடியார்கள் கூட்டத்திலிருந்து ஆக்குவானாக. மௌத்தை மரணத்தை எப்போதும் திக்ர் செய்யக்கூடிய, நினைவு கூறக்கூடிய நல்லடியார்களாக ஆக்கி அருள் புரிவானாக. இந்த வகையில் இந்த உலக வாழ்க்கையை நிம்மதியாக நிரந்தர சந்தோஷத்தை பெற்று வாழ்வது போலவே மறுமை நிலையான அந்த ஏற்றை சுவனத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை, அந்த நிலையான நிரந்தரமான வெற்றியை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பூரா முஸ்லிம்களுக்கும் ஏன் முழு மனித சமுதாயத்திற்கும் வழங்கி அருள் புரிவானாக. வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானகல்லாஹும்மா வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வஅதுப் இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.